இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். திக்குவிட வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை 2019ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் பழமை போன்று முகப்பு திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே நிலைய கழகத்திலே தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேர்களுக்காக.
கணியன் பூங்குன்றனார் என்று ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். அவர் எழுதிய பாக்களுள் என்னை கவர்ந்தது தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்னும் ஒரு கருத்து. அந்த பாட்டு நமக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர். அந்த கவிதையை தொட்டதோ அல்லது திருவள்ளுவர் அவரை பார்த்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அதற்கு தகுந்தாற் போல ஒரு திருக்குறள் இன்று நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அதை பாருங்களேன். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இது தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அதாவது ஒருவர் தாம் அடையும் பெருமைக்கும் மற்றொருவர் தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைக்கல்லாகும். இதை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டால் நமக்கு யாரும் தீங்கு செய்ய வல்லாறு இல்லை, நாமே நமக்கு நல்லவர், நாமே நமக்கு தீயவர் என்ற அருமையான கருத்து புலப்படும்
நினைக்கிறீங்க.
உலகப்பற்று இல்லாதவரை நம்ப வேண்டாம், அவர் பற்றில்லாதவர், அதனால் பிறர் கூறும் பழிச்சொல்லுக்கு வெட்கப்பட மாட்டார்கள் என்று தெளிவாக உரைக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை. எனவே மற்றவர் என்ன கூறுவாரோ என்று நாம் நினைக்காமல் அவருடைய உண்மையான சுயநிலையை தெரிந்து கொண்டால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு நன்றாக விளங்கும். எனவே உலகப்பற்று இல்லாதவரை நம்ப வேண்டாம், உலகப்பற்று உள்ளவரை நாம் நம்ப வேண்டும் என்ற அர்த்தம் இல்லையா? அவர் பற்றில்லாதவர், அதனால் பிறர் கூறும் பழிச்சொல்லுக்கு வெட்கப்பட மாட்டார். அப்படி உலகத்தின் மேல் பற்று கொண்டிருந்தால் அவர் பழிச்சொல்லு சொல்லியிருக்க மாட்டார் என்றும் நமக்கு இது விளங்க வேண்டும். எனவே அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்ற அவர் பற்றிலார் நான் ஆர்படி. இதுவே நாம் இன்று காணும் திருக்குறள் பார்க்கலையா?
ஆமாம் லக்வன், இன்றைய நிகழ்ச்சியிலே நல்ல இரண்டு திருக்குறள்களை எமது நேர்களுக்காக தந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நீங்கள் சொல்வேந்தர் சுகிசிவத்தினுடைய ஒரு ஆழமான பிரியர். அந்த வகையிலே அவருடைய புத்தகத்திலே இருந்து இன்றைய காலை விலைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு நல்ல கருத்துன்றை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்கள்.
சுகிசிவத்தை பற்றி நாம் நினைத்தாலே அவர் என்னை பொறுத்தவரை புல்லரிக்கம், நம்மை புல்லரிக்க செய்யும் ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர் என்று கூறலாம். உதாரணமாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற ஒரு புத்தகம், நல்ல குடும்பம் நமது லட்சியம், அர்த்தமுள்ள வாழ்வு என்று பல புத்தகங்களை அவர் எழுதி தள்ளினார், தள்ளி கொண்டிருக்கிறார். நல்ல பேச்சாளர். அவர் எழுதிய கம்பன் நேற்று இன்று நாளை என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை இன்று நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அதாவது ஆற்றொழுக்கான அழகு வெள்ளம் என்பது கவிதை நடையில் எப்படி நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தந்து அருளிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். முத்தாய்ப்பாக கம்பனுடைய கவிதையில் கம்பனுடைய எழுத்து வடிவில் அவர் தரும் உணர்ச்சி பெருக்கான பாடல்களை அல்லது கருத்துக்களை காண்போம். கம்பனுடைய கவிதையில் விவரிக்க முடியாத ஒரு வகை அழகு ஒன்றுண்டு. கருத்து, ஓமை, சொல், சிறப்புரையம் என்கிற எந்த காரணமின்றி சில கவிதைகள் ஆரம்பத்தில் இருந்த முடிவு வரை படிக்கும் போது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்ற உணர்வை தூண்டும். எதனால் அந்த கவிதை அழகாக இருக்கிறது, எந்த இடத்தில் அழகாக இருக்கிறது, எந்த சொல் அழகை கூட்டுகிறது என்றெல்லாம் பிரித்து ஆராயாதபடி முழுமையுமே படிக்க படிக்க இன்பம் தரும் சுகமான அழகு கம்பனது தனித்திறன். உதாரணமாக பாருங்களேன், சீதையை பற்றி ராவணனிடம் சூர்பனகை கூறுவதாக அமைந்திருக்கும் ஒரு பாடல் இப்பொழுது படிக்க இருக்கிறேன். விவரிக்க முடியாத அழகுடையது, சொல், உணர்ச்சி, கவியோட்டம் ஆகிய பல காரணங்களை அடிக்கினாலும் அதற்கும் அப்பால் ஒரு அழகு அதில் இருப்பதை நாம் நன்றாக உணர முடியும். படிக்கும்போது அலாதியான ஒரு சுகம் இருக்கும். பிள்ளை போல் பேச்சினாலே பெற்ற பின் பிழைக்கலாற்றாய் கொள்ளை போகின்ற செல்வம் அவளுக்கே கொடுத்தி ஐய வள்ளலே உனக்கு நல்லேன் மற்றும் நின்மனையில் வாழும் கிள்ளை போல் மொழியார்க்கெல்லாம் கேடு சூழ்கின்றேன் அன்றே. இதுபோல பல பாடல்கள் உள்ளன. இரணியின் வதைப்படல் படலத்தில் இத்தகைய பாடல்கள் பல பல இருக்கின்றன. நல்ல பசி வேளையில் சாப்பிட்ட முழு உணவு மாதிரி பாடல் முழுவதுமாகவே கெடுகெடு என்று படிப்பதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். பாடலை எந்த இடத்திலும் நிற்கவோ நிறுத்தவோ கூடாது. இரணியன் தூணை அறைய நரசிங்கம் தோன்றி சிரிப்பதை வெளிப்படுத்தும் கம்பநாடன் கவிதையில் எப்படி சித்தரித்திருக்கிறார் என்று பாருங்களேன். நசை திறந்திலங்க பொங்கி நன்று நன்று என்ன என்ன நக்கு விசை தறிந்து திறந்து உருமு விழுந்தது என்னவோர் தூணின் வெற்றி. இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினால் எற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீற சிரித்தது அச்செங்கச்சியம் என்று எழுதுவார். அந்த நரசிங்கத்தின் செயலை படம் பிடித்து காட்டும் வீடியோ கிராபிக் ரைட்டிங் பார்களேன். பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல மற்றும் அளந்தது அப்புறத்து செய்கை யார் அறிந்து அறையகிருப்பார் கிளர்ந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலும் என்றான் கம்பன். ககனமுட்டை என்ற சொல்லாட்சியும் முட்டை உடைந்தது என்னாது முட்டை கிழிந்தது என்கிற பயன்பாடும் நின்று ஆராய்ந்தாலும் சுகம் தரும் பகுதிகள். அதைவிட விடாது படபட என பாடலை படிக்கும் போது ஒரு வகை ஆனந்தம் பிறக்குமே, அதற்கும் ஈடு இல்லை இணையும் இல்லை. நாம் பிறகு நன்றாக ஆராய்வோம், இப்பொழுது இது போதும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்வன், உண்மையிலே நல்ல கருத்துக்களோடு இன்று காலை வேளையிலே நேர்களை இணைத்திருக்கின்றோம். அடுத்ததாக எமது நேர்களுக்கு பொருத்தமான வகையிலே ஒரு சிறந்த திரைப்பட பாடல் ஒன்றை தரலாம் என்று இருக்கின்றோம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தால், அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் லக்வன்?
இது நல்ல படம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். இது புதிய பறவை என்ற படத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கவிஞர் கண்ணதாசனின் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் இசை, நாம் நிறை நிறைய பாடி கலைக்க வேண்டும். அதில் உணர்ச்சி பொங்க நாம் அதில் கலந்து நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று விளைகிறேன் ஐயா.
குருவே
இயக்குவன் அவர்களே அந்த சிறந்த பாடலை தொடர்ந்து நேர்களுக்கு சில செய்தி குறிப்புகளையும் இந்த நிகழ்ச்சியில் மூலமாக கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு முதலாவது செய்தி குறிப்பை சொல்லுங்கள்.
என்னிடம் இரண்டு செய்தி குறிப்புகள் உள்ளன. ஒன்று நியூசிலாந்து பற்றியது, மற்றொன்று அமெரிக்கா.
ஒரு சர்வதேச செய்தி சொல்லுங்கள்.
நியூசிலாந்து தீவிரவாத தாக்குதல், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சவுதிக்கு அழைக்கும் அரசர் சல்மான். நியூசிலாந்தில் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 51 பேரின் உறவினர்களுக்கு சவுதி அரசர் ஹஜ் புனித யாத்திரைக்கான அழைப்பு விடுத்துள்ளார். இதன்படி சவுதி அரசரின் விருந்தினர்களாக 200 பேர் ஹஜ் புனித யாத்திரையில் கலந்து கொள்வார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரசரின் இந்த முடிவுக்கு நியூசிலாந்து பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். உலகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கிறிஸ்ட் சர்ச் தீவிரவாத தாக்குதல் நினைவுகளுடன் காலம் தள்ளும் இந்த 200 பேருக்கும் ஹஜ் புனித யாத்திரையில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், இது சல்மான் அரசர் எடுத்துள்ள முடிவு எனவும் அங்கிருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக நியூசிலாந்து தூதரகத்துடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும், ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் துவங்கும் இந்த ஹஜ் புனித யாத்திரையில் பங்கேற்க இருக்கும் இவர்கள் அனைவருக்குமான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்படும் எனவும் அமைச்சர்கள் குழு தெரிவித்துள்ளது என்று இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம்.
ஆமாம் லக்வான, அந்த செய்தி குறிப்போடு இலங்கை தொடர்பான ஒரு செய்தி குறிப்பு தற்போது சூடுபிடித்திருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், கன்னியா வெந்நீர் ஊற்று விவகாரம் மைத்திரியின் அதிரடி உத்தரவு. திருகோணமலை கன்னியாவில் சர்ச்சைக்குரிய இடத்திலே புதிய பௌத்த விகாரை கட்டுமான பணிகளை உடன் நிறுத்துமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கன்னியா, நீராவியடி, கந்தப்பளை உள்ளிட்ட இடங்களில் மத பதற்றம் தோற்றுவிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மேற்படி உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்தார் என்று தேசிய ஒருமைப்பாடு, அரச கர்ம மொழிகள், சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் மனோ கணேசன் தனது முகநூல் பக்கத்திலே தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலே அவர் மேலும் கூறுகையில், 32 பேர் கொண்ட தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் வழிகாட்டல் ஆலோசனை சபையில் இருக்கின்ற அனைவரும் சிங்கள பௌத்த வரலாற்றாசிரியர்கள் என்ற நிலைமையை மாற்றி மேலதிகமாக 5 தமிழ் வரலாற்றாசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த தமிழ் வரலாற்றாசிரியர்களின் பங்களிப்புடனேயே இனி புராதன சின்னங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். இதற்கமைய அமைச்சரவை பத்திரத்தை தான் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிப்பேன் என்று அந்த முகநூல் பக்கத்திலேயே அவர் தெரிவித்திருக்கின்றார். சொல்லுங்கள் லக்வன், உங்களுடைய அடுத்த செய்தி குறிப்பை.
டிரம்பின் திடீர் கேள்வியால் திகைத்து நின்ற நோபல் பரிசு பெற்ற பெண், இந்த தலைப்பில் நாம் இன்று இந்த செய்தி துணுக்கை பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவில் நோபல் பரிசு பெற்ற யாசிரி என இன பெண்களுக்கான செயற்பாட்டாளரிடம் ஜனாதிபதி டிரம்ப் கேள்வி கேட்டு திகைப்பில் ஆழ்த்தினார். யாசிரி இன பெண்களுக்கான செயற்பாட்டாளர் நாதியா முரத் கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். இந்நிலையில் மத சுதந்திரம் என்னும் பெயரில் 3 நாட்கள் மாநாடு அமெரிக்காவில் நடந்தது. இதில் குடியரசுத் தலைவர் டிரம்பை போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினார்கள். அப்போது நோபல் பரிசு பெற்ற நாதியாவும் அங்கிருந்தார். அவர் பேசியபோது தனது குடும்பத்தில் தாயும் 6 சகோதரர்களும் IS பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதாகவும், யாசிரி இனப்பெண்கள் கொடூரமாக பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது குடியரசுத் தலைவர் டிரம்ப், எதற்காக உங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்று நாடியாவிடம் கேள்வி எழுப்பினார். இதனால் சற்று திகைத்து நின்ற அவர் பெண் புலம்பெயர்ந்தவர்களிடம் மறுவாழ்வுக்காக தாம் போராடியதாக தெரிவித்தார். நம் டிரம்ப் நமக்கு எவ்வளவு அதிசயமாக தெரிகிறார் பாருங்களேன்.
ஆமாம் லக்வன், டிரம்ப் உண்மையிலேயே அந்த கேள்வியை பிள்ளையான இடத்திலே கேட்டிருக்கின்றார் என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகையிலே அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி குறிப்பு, முதல் சர்ச்சையை முடிவதற்கு முன்னர் பிக்குகள் தொடர்பான புதிய காணொலியை வெளியிட்டார் ரஞ்சன். ஸ்ரீலங்காவிலே இனவாதத்தை தூண்டி வன்முறைகளில் ஈடுபடும் பௌத்த பிக்குகளில் சிறு வயதிலே பாலியல் வன்முறைகளுக்கு ஆளானவர்கள் என்று கூறி பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளார் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் சாமநாயக்க. தனது சமூக வலைதளத்தில் பௌத்த பிக்குகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள காணொலியில் சர்ச்சைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. பௌத்த பிக்குகள் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதையும் புத்த தர்மத்தில் செய்யக்கூடாது என்று போதிக்கும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதையும் அம்பலப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த காணொலியால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க திட்டமிட்டு பௌத்த மதத்தையும் அதனை பாதுகாக்கும் பௌத்த பிக்குகளையும் அவமதிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினர் இந்த சக்திகளுக்கு பின்னால் ஐக்கிய தேசிய கட்சி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஆனால் கொதித்து போன ஞானசாரர், நான் அப்படி ஒன்றும் கூறவில்லை என்று ரஞ்சன் பதில் கூறியிருக்கின்றார். பிக்குகளை இழிவுபடுத்தும் வகையில் தாம் எந்த கருத்தையும் கூறவில்லை என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மகாநாயக்க தேர்தல்களை அபிவிருத்திக்கு உள்ளாக்கும் வகையில் நான் கருத்து வெளியிடவில்லை, ஆனால் நான் கூறிய கருத்தை திரித்து எமக்கு எதிரானவர்கள் பிரச்சாரப்படுத்தி வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்திக்குறிப்போடு லக்வன் இந்திய அளவிலே புகழ்பூத்த தமிழ் அறிஞர்களிலே மிகவும் முக்கியமானவர் காமராஜர், அவரை பற்றிய சில தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே சேர்க்கலாம் என்று நினைத்திருக்கின்றோம். சொல்லுங்கள் அவர் தொடர்பான கருத்துக்களை.
நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தமிழக அரசியல் வானில் பார்த்தீர்களானால் நிறைய கதாநாயகர்கள், தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், முதல்வர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அந்த வகையில் காமராசர் என்னை மிகவும் கவர்ந்தவர், தொட்டவர். அது மட்டுமல்லாமல் என்னை கவர்ந்த கவிஞன் கண்ணதாசன் இல்லையா, கண்ணதாசனுக்கும் காமராசருக்கும் உள்ள உறவை சொல்லி, அதன் பிறகு காமராசரை பற்றி ஒரு சிறு குறிப்பை சொல்லி, அடுத்து அவரை சார்ந்த அவரை நாடு நின்ற ஒரு பாடலையும் கேட்கிறோம். காமராசர் ஒரு நல்ல மனிதர். ஒரு முறை அவர் ரஷ்யா சென்றிருந்த போது அவருக்கு பிராய்தா என்ற ரஷ்ய நாளிதழ், அரசியல் பிரமுகரோ அல்லது முதல்வரோ வந்திருக்கிறார் என்று கூறவில்லை, மனிதர்களுள் சிறந்த நல்ல மனிதர் வந்திருக்கிறார் என்று ரஷ்யர்களுக்கு அந்த நாளிதழ் காமராசரை அறிமுகப்படுத்தியது. எனவே காமராசர் ஒரு படிக்காத மேதை என்று கூற வேண்டும். தான் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அவர் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார். சமீப காலத்தில் காமராசர் என்னும் கலங்கரை விளக்கம் என்னும் ஒரு நூல் வெளியானது. அது அரங்க பரமேஸ்வரி பக்கம் 192 சில கவிதை சில கருத்துக்களை தங்களிடம் பகிர விரும்புகிறேன். காமராசரின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு, காமராஜர் என்கின்ற சாதாரணமான மனிதர் பெரிய தலைவராக எப்படி பரிணமித்தார் என்பதை தெரிந்து கொள்ள இந்நூல் உதவும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் தொடங்கி வைத்த கல்விக்கூடங்கள், மதிய உணவு திட்டம், தமிழ்மொழி வளர்ச்சிக்கென அவர் உருவாக்கிய தமிழ் வளர்ச்சிக் கழகம், வேளாண்மை வளர்ச்சிக்காக அவர் உருவாக்கிய அணைகள், அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் என காமராசரின் சாதனைகள் இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளன. காமராசர் தனது இளமை காலத்திலேயே வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டது, பெரியாருக்கும் அவருக்கும் இருந்த உறவு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றது, கட்சி பணியாற்ற முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியது, முதலமைச்சராக இருந்த போதிலும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தது என அவரின் பெருமைகளை, வாழ்க்கை நிகழ்வுகளை மிக எளிமையாக சுவையாக இந்நூல் எடுத்துச் சொல்கிறது. இது ஒரு புறம் இருக்க கண்ணதாசன் இரண்டு தலைவர்களிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தார். ஒருவர் அண்ணாதுரை, இன்னொருவர் காமராசர். காமராசரிடம் ஏதோ பிணக்கு காரணமாக தனியாக வந்துவிட்டார். ஆனால் காமராசரை அவர் மிகவும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. நேரில் சென்று பார்க்க அவருடைய சுய கௌரவம் தடுக்கிறது. இருந்தாலும் காமராசரை காண வேண்டும், பேச வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருப்பதால் ஒரு பாடலில் தன்னுடைய எண்ணத்தை அழகாக எழுதி பரிணமிக்க செய்திருக்கிறார். பாருங்களேன், அந்த பாடல் இடம்பெற்ற படம் பட்டணத்தில் போதும். அவர் எழுதிய வரிகள் அந்த சிவகாமி மகனை, சிவகாமி என்பது காமராசரின் அன்னையின் பெயர், மகன் என்பவர் காமராசர், காமராசர் என்று கூறாமல் நமக்கெல்லாம் காமராசரை பற்றித்தான் பேசுகிறார் என்று தெரிய வைத்த அந்த மாபெரும் கவிஞன் வரிகளையும் இசையையும் நாம் கேட்கிறோம். இதோ அந்த பாடல்.
மாலையின் சந்தனம் மார்பின் சொந்தம் மங்கையின் இதயமோ காளையில் சொந்தம் மலையின் சந்தனம் மார்பின் சொந்தம் மங்கையின் இதயமோ காளையில் சொந்தம்
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. சிவன் அருள் இல்லம் ப்ரொஜெக்ட்ஸ் வழங்கும் சிரிக்கலாம் வாருங்கோ. இந்த நிகழ்ச்சி எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:15 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போனெனவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக நகைச்சுவை நாடகத்திலே புகழ் பெற்ற டாக்டர் ஜே ஜே மோகன், சர்மினி ஸ்ட்ரோர, ராஜன் தர்மராஜா மற்றும் பல நகைச்சுவை கலைஞர்கள் பங்கெடுக்கின்ற பல்வேறு நகைச்சுவை நாடகங்கள் அந்த நிகழ்ச்சியிலே மேடையில் காத்திருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மாலை 6:15 அளவிலே சரியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இடம் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபம், நியூ நோர்த் ரோட், மவுண்ட் ஆல்பர்ட். தொடர்புகளுக்கு சுரேன் தொலைபேசி இலக்கம் 0211952747, ருத்ரா 0211547902 மற்றும் மேவின் 0211449103, சிவா 0211029712726. இவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான நுழைவு கட்டணங்களை பெற்றுக் கொள்ளலாம். தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $30 அறுவீடு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் நிதியானது வன்னி போரிலே பாதிக்கப்பட்ட உதவி கோருவோருக்கான நிதிக்கே இந்த நிதி பயன்பட இருக்கின்றது. அறிவித்தல் குழு இலக்குவன இறுதியாக நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வர இருக்கின்றதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி என்னவென்றால், கவிஞர் கண்ணதாசன், புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவிஞர், அந்த வகையிலே அவருடைய காலத்திலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த மற்றொரு திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக கவிஞர் வாலி இல்லையா?
ஆமாம், சொல்லுங்கள்.
கவிஞர் வாலியை பொறுத்தவரை கவிஞர் கண்ணதாசனே நம்மை போல் எழுதுகிறாரே என்று மிகவும் பெருமைப்பட்ட காலம் அது. அவர்களுக்குள்ளே போட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல நல்ல ஒரு பரிமாண வளர்ச்சியும் இருந்தது. இந்த வரியை பாருங்களேன், மிகவும் எண்ணெய் தோட்ட வரிகள் தான் இவை. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. என்ன காதல் ரசம் பாருங்க, அப்படி பொங்கி தழுவது இல்லையா. அது தூரத்தில் நின்றால் புரியாது, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியே வா, சிந்தாமணியே வா, மணிமேகலையே வா, மங்கம்மாவை வா, என்ன அருமையான கற்பனை. இதை பாடல் கேட்டால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியும். அந்த பாடலை இப்பொழுது தருகிறோம், கேளுங்களேன்.
ஆமாம் லக்வன், அந்த பாடலை தொடர்ந்து தருகின்ற வேளையிலே நிகழ்ச்சி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலேயே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே, இது லக்வன் சொக்கலிங்கம்.